விருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி. மக்கள் கூட்டமாக சேர்ந்து தமிழ் இணைந்து தம் வாழ்க்கையை இனிது அமைத்து நடத்த ஏற்ற ஆட்சியை அமைத்துக் கொள்ளுதல் அரசியல் எனப்படும். அறிவுத்துறையின் ஒரு பகுதியாக அமையும் மனித சிந்தனை பகுதியை அரசியல் என்று குறிப்பதும் உண்டு. இது அரசியல் தத்துவம், அரசியல் கொள்கை, அரசியலாகிய அறிவியல் அல்லது அரசியலாகிய கலை எனவும் குறிக்கப்படும். அரசியல் என்பது நாட்டுடனும் நாடு நிலை பெறவும் வளரவும் தேவையான நிலைகளுடனும் தொடர்புடையது என்றும் விளக்கம் கூறலாம். மக்களுடன் சேர்ந்தோ அல்லது அவர்களை தம் கட்டுப்பாட்டின் கீழிருக்கச் செய்வதோ சில நோக்கங்களை நிறைவேற்ற திட்டமிட்டு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு அதிகாரத்தையும் பதவியையும் பெறுவதற்காக மனிதர்கள் ஈடுபடும் செயலை அரசியல் என்ற சொல்லால் பரவலாக குறிப்பதை பார்க்கலாம். அரசியலை பற்றிய ஆராய்ச்சி பொதுவாக ஆட்சியையும் அதன் நடப்பையும் ஆராயும் தன்மையுடையதாக அமைகிறது. அரசியல் என்பது நாட்டின் அடிப்படையையும் அரசுக்குரிய கொள்கையையும் விளக்கும் சமுதாய அறிவியலாகும். தனி மனிதனின் அக்கறைகளுக்கு அப்பாற்பட்ட பொது வாழ்க்கையின் தன்மைகளையும் பொது வாழ்வில் ஈடுபட்ட மனிதர்களையும் பொது வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும் பாடப்படும் கவிதை அரசியற் கவிதையாகும். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யானுயிர் என்பதருகை வேல்மிகு தானே வேந்தற்கு கடனே என்ற பாடல் அரசியல் பற்றிய செய்தியை கவிஞர் வேந்தனுக்கு அறிவுறுத்துவதாக அமைந்துள்ளது. இவ்வாறு கவிஞர்கள் ஆட்சியாளர்களையும் ஆட்சியாளர்கள் கவிஞர்களின் நன்மதிப்பை பெற முயல்வதையும் காணலாம். இனிய இதயங்களே, இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தமிழ் புதுக்கவிதைகளில் அரசியல் கருத்துக்களின் தாக்கம் என்ற தலைப்பில் முனைவர் சாரதா அவர்களுடனான நேர்காணலின் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
அரசாங்கத்தின் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் எரிச்சல் பட்டு எழுதுகின்ற புதுக்கவிஞர்கள் மக்கள் மேல் எரிச்சல் அடைகிறார்களா?
கண்டிப்பா, அவர்களுடைய புதுக்கவிதைக்கும் அவர்களுடைய எழுத்துக்கும் ஒரு சரியான வரவேற்பு இல்லை, மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தோன்றும் போது ஒரு சில கவிஞர்கள் எரிச்சலடையவும் செய்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு உதாரணத்தை கூட நாம பார்க்கலாம். உறங்கி கிடக்கும் உள்ளங்களை கிளர்த்து எழச் செய்யும் கொடுமைகள் பல இழைக்கப்பட்டும் கொதித்து எழாமல் ஓசையற்று ஒடுங்கி கிடக்கும் தமிழக மக்களின் மேல் எரிச்சலடையும் புதுக்கவிஞரின் பாடல் ஒன்று. வெண்மணி தீக்கனல், சிம்சன் சித்திரவதை, நவமணி நாக்கருப்பு, இவை போன்ற ஆக்கிரமிப்பு பாறைகளின் அடுத்தடுத்த வீச்சுக்களால் ஜலக்கிரீடை நெருக்கத்தில் ஜனித்து விழுந்துவிட்ட சிறு குட்டை தமிழகத்தில் ஏன் இன்னும் சலனமே காணோம்? திரவத்திற்கு சொல்லி மறைந்துவிட்டான் ராஸ்கல். அறவமில்லா ஜடங்களுக்கு சொல்ல பிறக்கவில்லை ஒரு ராஸ்கல். யக்ஞப்ரியா என்பவர் எழுதக்கூடிய மக்கள் மேல், இந்த சமுதாயத்தின் மேல் எரிச்சலை காட்டும் ஒரு கவிதையாக இது இருக்கிறது. இந்த கவிதையினுடைய பொருள் அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வெண்மணி தீக்கனல் அப்படிங்கிறது எல்லாருமே அறிஞ்ச ஒன்றுதான். உலகமே ரொம்ப திகைத்து போன மிகவும் வருந்திய ஒரு செயல் என்பது நமக்கெல்லாம் தெரியும். இது போல அடுத்தடுத்து இந்த சமுதாயத்துல எவ்வளவோ சம்பவங்கள் நடந்தோம். மக்கள்கிட்டேந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆவேசம் கிளம்பலையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் இந்த கவிஞர்கிட்டேருந்து வெளிப்படுகிறது. ஏன் அந்த மாதிரி ஒரு தன்மை மக்கள்கிட்டேருந்து வரல அப்படிங்கும் போது அவங்க அதுக்குரிய காரணமா அவங்க ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. மது மாது அப்படிங்கிற இரண்டிலேயே இந்த தமிழக மக்கள் எல்லாம் விழுந்து கிடப்பது போல ஜலக்கிரீடை நெருக்கம் என்றும், அப்புறம் திரவத்திற்கு சொல்லி அனுப்பு அப்படிங்கும் பொழுது மதுவில் எப்படி இந்த தமிழகமும் தமிழக மக்களும் ஆழ்ந்து கிடக்கிறார்கள் என்பதை சொல்லிதான் எப்பொழுதுதான் இவர்களுக்கு ஒரு எழுச்சி பிறக்கும் என்பது போல இந்த கவிதையின் மூலமாக அவர் தன்னுடைய எரிச்சலை வெளிப்படுத்துகிறார்.
ஆட்சியை எதிர்த்தோ அல்லது குறை கூறியோ எழுதப்படும் கவிதை வந்து ஆபத்தானதாக கருதி அஞ்சப்படுகின்றது. இந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா தனியாட்சி, குழு ஆட்சி, மக்களாட்சி எல்லா இடத்திலயுமே இது காணப்படுது. இது வந்து ஆட்சியாளர்கள் வந்து கவிஞர்களை வந்து அறிவுலக தலைவர்களாக கருதுவதாலா, அல்லது கவிஞர்களின் போற்றுதலையும் பாராட்டுதலையும் பெறாத போது தன்னுடைய நிலைப்பாட்டின் உறுதி அசைக்கப்படுவதாக எண்ணுவதாலா?
இல்ல, ஆட்சியாளர்கள் கவிஞர்கள் உறவு நிறை என்பது சங்க காலத்திலிருந்தே இருக்கு. அந்த ஆட்சியாளர்கள் தம்முடைய தேவைக்கு ஏற்ப கவிஞர்களை பயன்படுத்திக்கிறாங்க. சில இடங்களில் கவிஞர்கள் அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப ஆட்சியாளர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த இரண்டு நிலையுமே நாம பார்க்க முடிகிறது. கவிஞர்களின் மதிப்பில் உயர்வது ஆட்சிக்கு வலிமை ஊட்டும் சிறப்பான பண்பாக காலம் காலமாக கருதப்பட்டு வருகிறது. அவர்களின் மதிப்புரை உரை கல்லாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதையும் நாம சங்க இலக்கியத்திலிருந்தே பார்க்க முடிகிறது. இதை ஒரு சங்க பாடல்லேருந்தே நாம பார்க்கலாம். ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு நிலையிய பலர் புகழ் சிறப்பிற் புலவர் பாடாது வரைக என் நிலவரை என்று ஒரு அரசனே சொல்லுகின்றான். என்னுடைய புகழ மாங்குடி மருதன் என்று மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உயர்ந்த கவிஞன், அவன் வந்து என்னுடைய புகழை பாடாமல் போகட்டும் என்றே ஒரு அரசன் அரை கூவி சொல்லுகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மக்கள் கவிஞர்களை மதித்திருக்கிறார்கள் என்பதும், அந்த கவிஞனால் தான் ஒரு அரசாங்கம் ஒரு ஆட்சியாளன் சிறப்பு பெற முடியும் என்பதை அரசன் ஏற்றுக்கொண்டான் என்பதும் இந்த சங்கப்பாடலிருந்து நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆட்சியில் உள்ள குறைகளை எடுத்து கூறும் கவிஞர்கள் ஆட்சியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகியும் இருக்கிறார்கள். கொடுங்கோன்மையை எதிர்த்த மில்டன் வறுமையில் வாடி மடிந்து போனான் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் புதுச்சேரியை புகலிடமாக கொண்டதும் இதே நிலையால்தான். ஔவையாருக்கு தக்க மரியாதை தரப்படாத போதுதான் அவர் காக்க வைக்கப்பட்டதால் எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று கோபமாக அவர் புறப்பட்டு போனதை நாம் காண்கின்றோம். அரசாட்சிக்கு எதிரான சமயவாதிகள் புலவர்கள் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை பக்தி இலக்கியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நாகரீகம் நிறைந்த சமுதாயத்திலும் இந்த அடிப்படை மனநிலையில் எழுந்த சிந்தனை போக்கு பெரிதும் மாறியதாக தெரியல. எந்த ஒரு ஆட்சியும் நிலைத்து நிற்க தேவைப்படும் பல சார்பு நிலைகளை கொண்டிருந்தாலும் அறிவுலக தலைவர்களாக கருதப்படும் கவிஞர்களின் போற்றுதலும் பாராட்டுரையும் பெறாத பொழுது தன்னுடைய நிலைப்பாட்டின் உறுதி அசைக்கப்படுவதாக எல்லா ஆட்சியாளர்களும் காலம் காலமாக நினைத்திருக்கின்றார்கள். திருவில் பெரியார் தெளிவில் பெரியாரின் சொல் வழி நின்று ஆட்சியை நடத்த வேண்டும் என்று இந்த உலகமும் எதிர்பார்த்திருக்கிறது. கவிஞர்கள் சமுதாயத்தின் ஆன்மாவாகவும் குரலாகவும் கருதப்பட்டிருக்கிறார்கள். பொது உடைமை சமுதாயத்தில் அரசியலில் செம்மையான போக்கின் மையமாக கவிஞன் கருதப்பட்டிருக்கின்றான். அரசியல் பாடல்களில் வெளிப்படையாக சுட்டிக்காட்டப்படுவதையும் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டப்படும் போக்கையும் நாம் காண முடிகின்றது. கபிஸ்தலமும் பூண்டியும் எங்கள் விழிநீரில் நீந்துகின்ற வேளாண்மை அட்டைகள். ஆர்வியும் கோட்ஸும் கிர்லோஸ்கரும் கிளாஸ்கோவும் நாசக்கரம் நீட்டுகின்ற வெளிநாட்டு அட்டைகள். பன்றிமலையும் பாலயோகியும் சிருங்கேரியும் திரேந்தரரும் மெய் வழியும் பொய்ச்சாலையும் மதவாத அட்டைகள். இப்பாடலிலே வெளிப்படையாக அரசியலை தாக்கும் போக்கை நாம் காண முடிகின்றது. இன்குலாப் எழுதக்கூடிய ஒரு கவிதையிலே சமாதான வேஷம் போடும் வெள்ளை மாளிகை சோஷலிச வேஷம் போடும் கிரம்ப்ளின் அப்படின்னு சொல்றார். அவர் போர் பாடல்களிலே கூட வெளிப்படையாக தாக்கக்கூடிய போக்கை நாம் காண முடிகின்றது. வியட்நாம் போர், பங்களாதேஷ் விடுதலை போர், கீழ் வெண்மணி போராட்டம், சிங்கள இனவெறி கொடுமை முதலியவற்றால் கவிஞர்கள் பெரிதும் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிய முடிகின்றது. ஒரு கவிதையில மங்களா அப்படிங்கிறவங்க எழுதுறாங்க, ராஜனுடன் ஜனார்தனத்தை விழுங்கி ஏப்பமிட்டு சீராளன் உயிர் குடித்து பசித்திருக்கும் கவந்தன்மார். இது பெரிய புராணத்திலிருந்து இந்த உதாரணத்தை அவங்க எடுத்து எழுதுறாங்க. தாளமுத்து நடராசன் தம்மாவி நீப்பதற்கு கூற்றுவனை வந்த சூரபத்மன், மறவர் சீமையிலே அறுவர் கண்மாயை குருதியால் நிரப்பிக்க குண்டு தந்த கம்சன்மார், ராஜேந்திர சூரியனை லூர்துசாமி சந்திரனை தீண்டித் தொலைக்க ராகு கேதுமார், உதயகுமாரர்களை அஸ்தமிக்கச் செய்ய ஓடோடி வந்த சக்கரத்தாரிமார் என்று நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே வரக்கூடிய செய்திகளையே இவர் ரொம்ப அழகாக ஒரு புதுக்கவிதை வடிவமாக கொடுத்திருக்கார். இப்பாடலிலே அரசியலில் அநீதிகள் மக்களின் மனத்தில் தீவிரமாகவும் நம்பத்தகுந்தபடியும் இந்த கவிதையில கூறப்பட்டிருக்கு.
20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் புதுக்கவிதைகளுடைய போக்கு எப்படி இருக்கு?
பார்க்கலாம். 20 நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழ் கவிதையில் அரசியல் கருத்துக்கள் மிகுதியும் இடம்பெற்றிருக்கு. கவிஞர் தன் படைப்பில் அரசியலை பற்றி பேசலாம், கருத்தை தெரிவிக்கலாம், பாராட்டலாம், நேரிடையான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தூண்டும் உள்ளடக்கம் அமைந்த கவிதையை படைக்கலாம் அப்படின்னு கவிஞர்கள் நினைச்சிருக்காங்க. இவற்றை செய்யும் பொழுது தன்னிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து கவிஞர்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு அந்த புதுக்கவிதை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கவிஞர்களும் எதிர்பார்த்திருக்காங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு படி எல்லோரும் கவிதையை படைத்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. வாய்ப்பந்தல்கள் இட்டு வர்ணஜாலம் காட்டி புரட்சியை போற்றி விளக்க உரைகளை மட்டும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பலர். மார்க்சின் கொள்கையை பலரும் பலவிதமாக பொருள் கொள்கின்றனர். இப்ப கல்கத்தா நக்சலைட்டுகளும் கேரள மார்க்சிஸ்டும் தமிழக கம்யூனிஸ்டும் கூறும் விளக்கங்கள் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட பொருள்களை உடையவனமாக இருக்கிறது. கொள்கை ஒன்று, ஆனா அதற்கு ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அந்த பொருள் என்பது வேறு வேறு விதமா இருக்காம். ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படிங்கறதையே ஒரு கவிஞர் ஒரு புதுக்கவிதையில கொடுக்கிறார். தமிழ்நாடன் அப்படிங்கிறவர், அவர் ரொம்ப அலுப்பாதான் அந்த கவிதையை அவர் எழுதுறார். அவர் கல்கத்தா நக்சலைட்டும் கேரள மார்க்சிஸ்டும் தமிழக கம்யூனிஸ்டும் வார்த்தைக்கு வார்த்தை பாடபேதமாய் விளக்க உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்களே. மார்க்சே, நீர் என்ன தொல்காப்பியமா எழுதி தொலைத்தீர்? இந்த கவிதையை பாருங்க. தொல்காப்பியத்துக்கு தான் பல பேர் உரை சொல்ல வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உரை சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு இந்த பொது உடைமை சித்தாந்தம் அப்படிங்கறத ஏன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பொருள் சொல்ற மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிற அந்த எரிச்சல் இந்த கவிதையில வெளிப்படுறதுன்னு நம்ம சொல்லலாம்.
கலை வாழ்க்கைக்காக என்பது தொடர்பான பற்றிய புது கவிதைகள் சொல்லுங்க.
நிறைய வருது. தத்துவ சார்பினால் மட்டுமே சமுதாய மாற்றம் ஏற்படும் என்று உள்ளார உணரும் கவிஞன் அத்தத்துவத்தை பற்றி சிறிதும் அறியாமல் பேசுபவர்களை திருத்தி சரியாக சிந்திக்க வைக்க முயல்வதும் உண்டு. உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்ற ஒரு முழக்கம் இருக்க நம்முடைய சமுதாயத்தில். ஆனா இதற்கு எதிராக எழுகிற கேள்விகள் பல இருக்கு. பொது உடைமை என்பது பெண்களையும் சாருமா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. அது ஒரு கேலியாவே எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வி. அதே போல வெளுப்பவனுக்கு வேட்டி சொந்தமாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முதலாளி வர்க்கம் எழுப்பிக் கொண்டிருக்கு. இந்த இரண்டு கேள்வியும் எடுத்துக்கொண்டு சுப்பையன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் என்ன அழகா அவர் புதுக்கவிதையிலேயே அவங்களுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. மாளிகை மாடங்கள் கேள்வி கேட்டன, உழுபவனுக்கு நிலம் சொந்தமானால் வெளுப்பவனுக்கு வேட்டி சொந்தமா? பொது உடைமை என்றால் பெண்கள் கூடவா என்ற கேலி பேசியவர்களின் வாரிசுகள் தான் இப்படி கேட்டார்கள். அட முட்டாள் முதலாளி வர்க்கமே, வேட்டி என்பது சமூக உழைப்புக்கு சாட்சி சொல்வது, விலை கொடுப்பவருக்கே உரிமையாவது. நிலம் அதுவும் உன்னுடைய முப்பாட்டனுக்கும் பழையது, உன்னையும் என்னையும் உருவாக்கியது. அதில் பாத்தியதை கொள்ள உழைக்காத எவனுக்கும் உரிமை இல்லை. நிலத்திற்கு விலை நெற்றி வியர்வையே என்று மறுபடி நாங்கள் பிரகடனம் செய்தோம் அப்படின்னு அவர் எழுதுறார். இந்த முதலாளி வர்க்கம் கேட்கக்கூடிய கேள்விக்கு நிலம் சொந்தம் அப்படின்னு சொன்னா எவன் ஒருவன் வியர்வை சிந்த உழைக்கின்றானோ அவனுக்கு இந்த நிலம் சொந்தமாக வேண்டும் என்ற ஒரு கருத்தை இங்கே வைக்கிறார். இங்கு கொள்கை விளக்கம் தரப்படுகிறது. இது வெளிப்படையான அரசியல் பிரச்சாரமாகவும் இந்த கவிதை அமைகிறது.
சமுதாயத்தில் நிலவிடும் பல சமுதாய கொடுமைகளை மாற்றியமைக்கும் துடிப்புடன் எழுதிய பாரதியின் கவிதைகள் குறிப்பிடத்தக்கன. பெண்ணடிமைத்தனம் நம் பிற்போக்கிற்கு காரணம் என்று எண்ணினார். சாதி சமய வேற்றுமையை எதிர்த்து போராடினார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றும், ஆண்களுடனும் பெண்களும் சரிநிக சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று பெண்களின் சமத்துவத்தையும், பார்ப்பானை ஐயரென்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியரை துறையென்ற காலமும் போச்சே என்றும் சாதி உயர்வு தாழ்வை விளக்கியும் பாடியுள்ளார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றும், கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே என்றும் பாடுகிறார். பாஞ்சாலி சபதத்தில் நாட்டை ஆளும் உரிமை பெற்ற தருமன், கோயிற்பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழத்தல் போலும், சூதில் நாட்டை வைத்திழந்தான் என்று பழித்து கூறியதுடன் இல்லாமல், நாட்டை ஆள்பவர்களுக்கு அரச நீதியை உரைக்கின்றார். ஓரம் செய்திடாமே தர்மத்து உறுதி கொன்றிடாமே, சோரம் செய்திடாமே பிறரை துயரில் வீழ்த்திடாமே, ஊரையாளும் முறைமை உலகில் ஓர்புறத்தும் இல்லை என்று பாடுகிறார். இவரை அடுத்து வந்த பாரதிதாசன் அழகிய சோலைகளை காணும்போது அவற்றை அழகு செய்ய எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ என்று உருகி பாடுகின்றார். சித்திரச் சோலைகளை உமை நன்கு திருத்த இப்பாரினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே, உழைப்பவர் ஒரு சிலராக இருக்க உண்டு கொழுப்பவர் பிரிதொருவராக இருக்கும் நிலை கண்டு மனம் பதறுகிறார். கூழுக்கு பற்பலர் வாடவும் சிற்சிலர் கொள்ளையடிப்பதும் நீதியோ? புவி வாழ்வதுதான் எந்த தேதியோ? பொதுவுடைமை கொள்கை நிலவ வேண்டும் என்று விரும்பிய பாரதிதாசன், ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராகிவிடுவார் உணரப்பா நீ என்று பாடுகிறார். இனிய இதயங்களே, இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தமிழ் புதுக்கவிதைகளில் அரசியல் கருத்துக்களின் தாக்கம் என்ற தலைப்பில் முனைவர் சாரதா அவர்களுடனான நேர்காணல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இனிவரும் வாரங்களிலும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷினி, ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன். இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.